ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 78 பாடல் முதல் 82 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நேரிழையாவல் பராசக்தி நிரதிசியானந்த பேருடையால் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவழுதன்துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே. அந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நுட்பம் சொல்லித்தரேன். திருவடினாவே பராசக்தின்னு அர்த்தம். இது ஒரு இது ஒரு வேறு ஒரு வகையான ஒரு நுட்பம். திருவடி அப்படின்னாவே பராசக்தின்னு ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கு. இதில் பராசக்தி சிவசக்தியினுடைய திருவடியை வணங்கியிருக்கிறார். சீருடையால் பாதம் சேர்ந்திருந்தேன். இப்போ ஒரு யோகியாக வேண்டுமானால் பராசக்தியினுடைய கருணை இருந்தால்தான் முடியும். வெறும் சிவம் என்ன பண்ண முடியும்? வெறும் சூரியனால் இன்னும் பண்ண முடியாது. சூரியனுடைய கதிர்கள் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் தான் இம்மிடியட்டை யார் தர்றா? கதிர்கள். அப்ப பராசக்தி தான் நமக்கு துணை செய்யணும். என்னுடைய பிறவியை வேறறுத்து ஆட்கொண்டவள் இல்லை. நம்ம சிவனைத்தான் வணங்குறோம், ஆனா பராசக்தி பெருமை பேசுறோம். 12 திருமுறைகளில் நல்லா கேட்டுங்க, 12 திருமுறைகளில் திருமந்திரம்தான் பராசக்தியினுடைய பெருமைகளை அதிகம் பேசக்கூடியது. வேற 11 திருமுறைகளிலும் அதிகம் இல்லை. திருவாசகத்தில் திருவம்பாவையில் ஒரு இடத்துல வரும் அம்பாளை பற்றிய குறிப்பு. என்ன வரும்? பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடையில ரம்பாவை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவை. அந்த ஒரு இடத்துல வந்து அம்பாளை பற்றி வரும் இந்த திருமந்திரம். நீங்களாக மீதி உள்ள 11 திருமுறைகளில் இன்னொரு இடத்துல அதே போல திருவம்பாவிலே ஒரே ஒரு இடம் அம்பாளை பற்றி ஒரு குறிப்பு வரும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு இடத்துலையுமே 11 திருமுறையில் கிடையாது. இந்த 10 திருமுறையில்தான் சைவ திருமுறைகள் 12 திருமந்திரத்தில் தான் அம்பாளை பற்றி அதிகமாக குறிப்பு வரும். கோவையார் சப்ஜெக்ட் வேற, திருக்கோவையார்லாம் யார் இருப்போ அதெல்லாம் நடத்துறதுக்கு தனி இலக்கணம் வேணும், தனி முறைகள் வேண்டும். 12 திருமுறையில் அதிகமாக அதில் திருக்கோவையார் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அகத்துறை பாடல் மாதிரி தெரியும், மாதிரி தெரியும், ஆனால் அகத்துறை பாடல் அல்ல. அது அப்படியே சிவத்தோடு ஒன்று சிவத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்து திருக்கோவையாரை பேசுறதுங்கிறது அது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அது ரொம்ப ஆழமாக சிந்தித்து தன்னை முழுமையாக கடவுளிடம் வந்து ஒப்படைத்த நிலையில்தான் திருக்கோவையாரை நம்ம பேச முடியும். பேசலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது இந்த திருநாமங்கள் ஓதிக்கொண்டே இருந்தேன். இந்த திருவாவூரில் படர் அரசு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துக்கிட்ட சேர்ந்திருந்தேன் சிவமங்கைத்தன் பங்கனை. நமக்கு பொருள் புரிகிற மாதிரியே சொல்கிறேன், புரியலன்னா கேளுங்க. சிவமங்கைதன் பங்கன் யாரு? சிவமங்கை யாரு? சிவமணாளன் சிவபெருமான். சிவமங்கை பராசக்தி, மங்கைதன் பங்கன், சிவபெருமானை சேர்ந்திருந்தேன். சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை, திருவாவடுதுறை. சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழல், போதி மரம். இப்ப போதி மரம்ங்கிறதே அரச மரம் தான். புத்தர் வந்து போதி மரத்தடியில வந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? போதி மரம்னா ஒரு மரம் இருக்கு, இருக்கா? இருக்கா? அது அரச மரம் தானே, வேற மரமா? வேற மரம் இல்லை, போதம் கொடுத்ததுனால போதி மரமா? சிவபோதியின் நீழல் அப்படின்னு அரச மரம். அப்போ இன்னைக்கு இந்த படர் அரசு பழைய அரசு இல்லை, அந்த இடத்துல திரும்ப அரச மரம் முளைச்சி இந்த அரச மரத்தில் என்ன ஒரு அதில் ஒரு அரச மரங்கிறது பேரே அரச மரம், கிங். அதுவும் மருத்துவ குணம் உடையது. அந்த அரச மரத்து காத்து படணும். அரச மரமும் வேமும் இருக்கிற இடத்துல வந்து அந்த மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மருத்துவ குணம் உடையது அந்த காத்து. இந்த கரு முட்டையெல்லாம் வளரும்பாங்க. இன்னைக்கு வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரச மரத்தினுடைய அந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அரசம் பழம், அதில் உள்ள விதைகள் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து தயாரித்தது தான் சித்த மருத்துவத்தில் வந்து குழந்தை பேருக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. அதை நாம் மருந்தாக கொடுக்காம ஒரு அரச மரத்தை சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டோம். அதை காத்து படணும், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து வரணும். அது காத்து அவ்வளோ விசேஷம், அறிவை கொடுக்கக்கூடிய மரம். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழல், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதி. சேர்ந்திருந்தேன் அப்படின்னா, சேர்ந்திருந்தேன்னா சிவத்தோடு சேர்ந்திருந்தேன், சிவத்தோடு ஒன்றிருந்தேன், சிவத்தோடு யோகத்தில் இருந்தேன், சிவநாமங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன், வெளி உலக தொடர்பு இல்லை. அப்ப திருவாவூர் துறையில அந்த மரத்தின் கீழே உட்காந்து யோகத்துல உட்காந்து இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கார். இருந்தேன் இக்காயத்தில், இந்த உடம்புல இருந்திருக்கார். எந்த காயத்துல? இவருடைய உடம்பு இல்லை, இவர் உடம்பு தான் இறைவன் மறைச்சிட்டார. மூலன் என்ற இடையனுடைய உடம்பு. இக்காயத்தில் இருந்தேன்கிறார். தன்னுடைய வரலாறு தானே சொல்றாரு பாருங்க, தன் வரலாறு மாதிரி. இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலே கோடி இருந்தேன், அவரே சொல்றாரு பல யுகம் இருந்தேங்கிறார். அப்ப இந்த உடம்ப காயக்கவளை மாத்த முடியும்? இப்போ இன்னொரு அவசியம் தெரியுமா உங்களுக்கு, பழைய உடம்பு தான் காயக்கல்பமாக இருந்தது, அந்த உடம்பு இப்போ நீங்கிடுச்சு, புதிய உடம்பை பெற்றார். புதிய உடம்பை பெற்று இந்த உடம்பை காயக்கல்பமாக மாற்றிருக்காரு. அது இன்னொரு சித்தரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு உடம்பு பெற்று வச்சிங்களேன், இன்னொரு உடம்பு அந்த உடம்பு இல்லை உள்ள பூந்த உடம்பு, இதை அப்போ தயார் பண்ணி ஆகணும். அதான் இந்த உடம்புலேயே இனியிலுக்காண்டு இருந்துக்காருன்னா, இந்த உடம்பையும் அவர் அழியக்கூடிய உடம்பா அழியாத உடம்பா மாற்றிருக்காரு. அப்போ எவ்வளவு, அப்போ பை ப்ராக்டிஸ் நமக்கு தான். நம்ம காலில் முள்ளு குத்துனாவே நம்ம உடனே ஸ்பெஷலிஸ்ட்டை போயிடுவோம். சாப்பாடு, தூக்கம், அதான் சொன்னேன், கண்ணை திறந்து பார்த்தால் எப்படி இருக்கீங்களோ, அதை விட சுகமானது எதுன்னு கேட்டால் கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி அதில் இருக்கிற சுகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெளி உலகத்துக்கும் வரமாட்டீங்க. அது நேரத்தை யார் கொடுக்குறது, எல்லாம் தட்டி எழுப்பி விட்ருவாங்களா அவங்கள தான். நான் வேற மாதிரி சொல்லுவேன், கண்ணால் பார்க்கறது எல்லாம் பொய், கண்ணை மூடி பார்க்கறது எல்லாம் உண்மை. கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே பார்க்கறது எல்லாம் உண்மை, கண்ணை திறந்து வெளியில் பார்க்கறது எல்லாம் பொய். சிம்பிள் ஆச்சு, சாதாரணமாக பேசலாம். இருந்தே நீ காயத்தே எண்ணிலே கோடி இருந்தேன், நான் பாட்டு தான் படிக்கிறேன், நான் உரையே நான் படிக்கல, பாட்டு தான் நான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். இராப்பகல் அற்ற இடம், இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இரவும் பகலும் இல்லாத இடம் எது? இப்ப நம்ம இந்த பூலோகத்துல பகலும் உண்டு இரவும் உண்டு. இப்ப இரவும் பகலும் இல்லாத இடம்ங்கிறது யோக நெறியில் இருக்கக்கூடிய சுத்த அனுபவ நிலை. அது இருட்டு நேரத்தில் வந்து அது கண்ணை முடிச்சு பார்த்தாலும் வெளிச்சம் மாதிரி தெரியும், அல்லது பகல் நேரத்தில் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இருட்டாக தெரியும். அப்போ யோகிக்கு இரவும் பகலும் இல்லை. எப்போ கண்ணை முழிக்கிறாரோ அது பகல், எப்போ தூங்குறாரோ அது இருட்டு. கண்ணை மூடி இருந்தால் எல்லாம் ஒன்று அங்கே கா உள்ளே போனால் வெளிச்சந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி பாருங்க, எல்லாம் வெளிச்சமாக தெரியும். அங்கே இரவும் பகலும் கிடையாது. கேவலம் சகலம் என்ற இரண்டு இடங்களும் இல்லாத நிலை, பிறப்பு இறப்பு இல்லாத நிலை. கேவலம்னா பிறப்புக்கு முன்பு, சகலம்னா பிறவி எடுக்கிறது, பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை, இருட்டும் பகலும் இல்லாத நிலை, இராப்பகல் அற்ற இடம். யோகத்துல எச்சிங்க, அது புரியுது அந்த இடம். ஏன்னா விளக்க முடியல என்னால, ஏன்னா மூணாம் மந்திரம் சொல்லாம சொல்ல முடியல. தியான நிலையில யோகத்துல இவர் மேல்நிலை, இங்கே எல்லாம் ஒன்று தான், வெட்ட வெளிச்சமாக தெரியும். இங்கே இரவு பகல் வேறுபாடு தெரியாது. இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இமயவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன், என் நந்தி இணையடி கீழ். இங்கே இருந்துக்கிட்டே அங்கே போகிறாரு பாருங்க. இப்படி எங்கே மூடுற, இவர் தியானம் பண்ற இடம் எது? போதி மரம் எங்க இருக்கு? திருவாவூர்ல இருக்கு. ஆனா எங்க போயிருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு? கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடி கீழே போய் உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி சார் முடியும்? முடியுமா? என்னத்தால் இல்லை முடியுமா சார்? இந்த இடம்தான் திருமந்திரத்தினுடைய ரகசியம். இங்கே தான் இருக்கு. உட்காருவோம், உடம்பு இங்கே இருக்கும், நேர டிராவல். இதை உடைச்சிக்கிட்டு நாம் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். உட்கார்ந்த இடம் திருவாவூர். கைலாயத்தில் சிவபெருமானுடைய திருவடி கீழே இருந்தேன். இமயவர் ஏத்தும் பதம், முத்தி பதத்தில் இருந்தேன் என் நந்தி இணையடிக்கு. என்ன சம்பந்தம்? போக முடியுமா? முடியும், எல்லாராலையும் முடியும். சித்தாந்தம் அறிவோட கூடியது, திருமுறை பக்தியோட கூடியது, திருமந்திரம் யோகத்தோடு கூடியது. அதை உட்காந்து நாம் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடலாம். அது அது பேர் டிராவல் பண்ணுறதுன்னு பேர். இங்கே உட்காந்துருக்கோம், நேராக வெள்ளியங்கிரி போகணும்னா இங்கேருந்து உடம்பை அப்படியே விட்டுட்டு அப்படியே போகலாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த காட்சி அப்படியே மானிட்டரில் தெரியும். பக்கத்தில் வெள்ளியங்கிரி போனவங்களை பூட்டை குறை வச்சுக்கிட்டு, இன்னென்ன பாருங்க, இந்த இடம் இருக்குது, இன்னென்ன இடம் இருக்குது, இங்கே பாருங்க, இங்கே இருங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த குரு வேணுமே. அதுக்கு தகுந்த குரு அழைச்சிட்டு போகணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு குரு எழுத்தால் உட்காந்துக்கணும். இதெல்லாம் எப்படிங்க நான் வேகமாக நடத்த முடியும்? ஒரு வழியில் சொல்கிறப்பா செய்தி இது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உட்காந்து கண்ணை முடிக்கிறீங்க, கண்ணை முன்னா திருச்சியில் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன செய்யணும்? உங்களை அழைச்சிட்டு போகணும். உங்களுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு உங்களை நான் பிடிச்சி இழுக்கணும். இழுத்துக்கிட்டு நான் எங்கே போகணும்? நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போகணும். இப்போ வெள்ளியங்கிரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகும் பொழுது ஒரு குரு இருந்து அந்த இடத்த உடச்சி விட்டு அழைச்சிட்டு போகணும். அதுதான் குரு வழி இல்லாமல் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு விடணும். ஆனால் அப்போ உடம்பு உயிர் எல்லாம் இருக்கும், அதுக்கு பேர் டிராவல்னு பேர். அந்த மாதிரி உடம்பை விட்டு உயிரை பிரித்து டிராவல் பண்ணக்கூடிய ரகசியமெல்லாம் சித்தருக்கு இவருக்கு தெரியும். அதுக்கு குரு பயிற்சி வேணும். அப்புறம் இறைவன் திருமூலரை ஏன் படைத்தான்? ஒரு சிவபெருமானுடைய படைப்புக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? பல பிறவிகளில் தபத்தினுடைய பயன். பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தபம் செய்கிறார். இந்த பிறவி நல்லா இருக்கணும்னா போன பிறவியில் வந்து நல்வினை பண்ணியிருக்கணும். அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா இந்த பிறவியில் ஏதாவது விதை போட்டு வைக்கணும், ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும். பாருங்கள், இன்றைக்கி வகுப்பில் இன்றைக்கி சாப்பாடு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆச்சுங்கிறாங்க. யார் இன்றைக்கி அப்படியே ஏற்றுக்கிட்டது? ஒரு கிளாஸுக்கு 7000மா எவ்வளோ ஆகுங்க? யாருங்க ஏற்றுக்கிட்டா சாப்பாடு ஃபுல்லாக? பாருங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 7000 ரூபா ஒருத்தங்க ஏற்றுக்கிறாங்க. இதான் இது விதை. இதை அடுத்த பிறவிக்கு விதை, அடுத்த பிறவியில் இது மரமாக வரும். இந்த பிறவிலேயே மரமாக வர்றதும் உண்டு. இதெல்லாம் ரிசர்வ் பேங்கில் போடுற மாதிரி திவாலா ஆகாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, இவ்வளவு அடியார்கள் சாப்பிட்றாங்க, இவ்வளோ பேர் அடியார்கள் சாப்பிட்றாங்கன்னா இவ்வளோ பேரும் அடியார் நிற்க வேண்டாம், அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சாப்பிடுகிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடியார் போட்டால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமே. ஈஸியாக புண்ணியம் வாங்கிடலாம் இதே ஒரே இடத்துல. அதே மாதிரி திருமலை சொல்கிறாரு பாருங்க, போன பிறவியில் செய்த புண்ணியம். அதெல்லாம் பல பேர் நினைக்க மாட்டாங்கிறாங்க, போன பிறவியாவது இந்த பிறவியாவது. ஆனால் இவர் நினைக்கிறாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இது எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறாங்க. ரெண்டு வரியை இந்த அவனருளாலே அவண்டால் வணங்கிய மாதிரி இந்த வரி, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாதிரி. ஆனால் நன்றாகனா என்னது, தன்னை தமிழ் செய்யும் மாதிரி கொடுத்துருக்கலாம் இல்ல, தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாதிரினா அப்ப திருமந்திரம் என்ற தமிழ் நன்றாக இருக்கிறதுன்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, சர்டிஃபிகேட் அவரே கொடுத்துறாரு. அப்ப தமிழ் என்பது இங்க யாரை குறிக்குது, திருமந்திரத்தை குறிக்குது, தமிழ் மொழியை குறிக்கல, ஆகு பேராக வந்திருக்கு. நன்றாக தமிழ் செய்யுமாறு, நன்றாக செந்தமிழ் ஆகமமாகிய சிவாகமமாகிய திருமந்திரத்தை நான் படைப்பதற்காக, நான் ஆக்குவதற்காக என்னை நன்றாக இறைவன் படைத்தான். அப்ப அதை விட அவருக்கு வேற வேலையே இல்லை. யாருக்கு, நமக்கு நம்ம மாதிரி ஆயிரத்தி எட்டு வேலை அவருக்கு இல்லை, ஒரே வேலை தான், திருமந்திரத்தை அருள வேண்டும். பாருங்க தவம் பண்ணியிருக்கிறாருங்க, இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காரணத்துக்கு தான் வராங்க. சேக்கியார் வந்தார்னா அவர் பெரிய புராணம் பாடுறதுக்காக வந்திருக்காரு, சுந்தரர் வந்தார்னா தீது இல்லா திருத்தொண்ட தொகை தர வர்றாரு, அப்பர் சாமி அருள் அருள் அப்பர் சாமி வர்றாருன்னு சொன்னா அவரு திருத்தொண்டு நெறிவாழ வர்றாரு, சம்பந்தர் ஏன் வந்தாருன்னா பரசமய புறநெறிகள் பாழ்பட அவர் வந்தார், மாணிக்க வாசகர் திருவாசக அலுவலுக்கு அவர் வர்றாரு. இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக இறைவன் பூமிக்கு இவர்களை அனுப்புகிறான். திருமூலரே இல்லாட்டி போனா திருமந்திரம் கிடைக்குமா, திருமந்திரமே கிடைக்கலன்னா அந்த வகுப்பு நடக்குமா? அப்போ இது ஒரு காரணம் இருக்கு, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. இந்த 3047 பாட்டிலையும் கடைசி வரி இருக்கு பாருங்க, இந்த கடைசி எழுத்து இருக்கு பாருங்க, அது ஏயில முடியுதான்னு பாருங்க எல்லாரும், கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க, முதல் பாட்டிலிருந்து பாருங்க. நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ், அந்த போதி மரத்து கீழே உட்காந்துருக்காரு பாருங்க. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன்னுள், எத்தனை கோடி யுகம், 9 கோடி யுகம் இருந்திருக்காராம். ஞானப்பால் ஆட்டி, ஞான சம்பந்தரை ஞானப்பால் கொடுத்த மாதிரி ஞானத்தாலே அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது தன்னுடைய யோகம், யோகத்தில் அப்படியே உட்கார்ந்து ஞானத்தால் அந்த இறைவிக்கு ஞானப்பாலினால் அபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஞானப்பால் ஆட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ். ஞானப்பாலுங்கிறது இந்த சகசராரம்னு சொல்றது, 1000 இதழ் தாமரை அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது இங்க விசுத்தின்னு ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல இருந்து அப்படியே சொட்டு சொட்டா அப்படியே பால் அமுதப்பால் இறங்கும், அதை இறங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஞானம் தேக்கி தேக்கி அபிஷேகம் பண்றது யோக நிலை, யோக நிலை தாங்க, எல்லா சித்தர்களும் அனுபவிச்சாங்க. அப்படியே மாணிக்க வாசுள்ளார் என்பு துளை தூரம் தேக்கினன் தேக்கினன் அப்படின்னு அப்படியே அந்த அமுதத்தை அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே உடம்புக்குள்ள பரவிடணும். அதுதான் ஆனந்த தேன் சுரிதல், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், தேனித்தல்ங்கிறது அதுதான். அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே அந்த திருவாசகம் தேனித்தல்னா அந்த அமுதத்தை அப்படியே உடம்புக்குள்ள பரவிடுறது, அதுல இருந்திருக்கார் பாருங்க. ஞானப்பாலாட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன், அப்போ அந்த யோகத்துல இருந்து அப்படியே உட்கார்ந்து அப்புறம் மேலே போறாரு பாருங்க, வான் வழியாக வந்திருக்காரு.